நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசையுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசையுடனும் 18 சித்தர்மார்களுடைய ஆசையுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை கடந்த இரண்டு வாரங்கள் சனிக்கிழமைகளில் நாங்கள் மணிவாசகரின் சரிதையையும் அவருடைய கோட்பாடுகளையும் அவருடைய தத்துவங்களையும் பார்த்தோம். கிரியா யோகத்தில் முன்வைத்து அதை முழுமைக்கு கொண்டு வந்தோம் முடிந்த அளவு. இன்று நாங்கள் அதில் இறுதியாக சில பொது விடயங்களை மணிவாசகரிடம் பார்த்து அதிலிருந்து மற்றைய விடயங்களையும் சேர்த்து பார்ப்போம். அதாவது திருவாசகத்துக்குருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று சொல்லப்படுகின்றது. அந்தளவு தித்திக்கும் திருவாசகத்தை பற்றி நாங்கள் மூன்று வகுப்புகளில் முழுமையாக எங்களுக்கு தேவையான விடயங்களை சிறிதளவில் பார்த்தோம். இதில் எங்களை கவர்ந்த விடயம் என்னவென்றால், மணிவாசகரின் பணிவு, அவருடைய தன்னை கீழே வைத்து இறையை மேலே வைத்து அடக்கமாக இறைவன் நீதான் எல்லாம், நீதான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முறைப்படி அவர் அதை செய்தார். அதை நாங்கள் பார்த்தோம். அதில் அவர் இறைவனுடன் பேசும் விதங்கள், இறைவனை அணுகும் விதங்களை பார்க்கும் போது இவ்வளவு பெரிய ஞான நிலையில் இருக்கும் மகான் இப்படியெல்லாம் இறங்குகின்றாரா என்பது எங்களுக்கு தெரிகின்றது. எல்லோருக்கும் அதை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் அதில் இருக்கும் ஆழத்தை நாங்கள் சிந்திப்பதற்கும் மறக்கின்றோம். அந்த நேரத்தில் அது புரிகின்றது. ஆனால் நாங்கள் அந்த நிலையில் போய் எங்களுடைய சத்குரு பாபாஜியிடம் மன்றாடுவோமா, அல்லது அடைக்கலம் பூவோமா, அல்லது சிவனிடம் அடைக்கலம் பூவோமா என்று பார்த்தால் நாங்கள் அந்த நிலைக்கு கிட்டவும் இல்லை. அதுக்கு ஞானம் தேவையில்லை, அடக்கம் தேவை, உணர்வு நிலை தேவை. ஆகவே நாங்கள் சிறிது சிறிதாக எங்களை தாழ்த்தி சத்குரு கிரியா பாபாஜியிடம் நாங்கள் அவரையே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரும்படி அவருடைய நான்காவது கோட்பாடான சரணாகதியில் நாங்கள் வேண்டி நிற்க வேண்டும். சாதகர்களே, அதன் சூட்சுமம் என்னவென்று நீங்கள் உள்நோக்கி பார்த்தீர்கள் என்றால், அப்படியான நிலைக்கு போய்விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் பறந்தோடிவிடும், இன்பங்களே எஞ்சி நிற்கும். அது கூடி உங்களுக்கு இன்பமாக தெரியாது, பாபாஜியே தெரிவார். ஆகவே இவ்வளவு உலகமான விடயத்தை நாங்கள் ஏன் செய்யக்கூடாது என்று நீங்கள் உங்களுக்குள் நினைத்தால் அதற்கும் காரணம் உண்டு. எல்லாம் சரியானபடி சரியான விதத்தில் நடக்கும் என்பது உண்மை. ஆனால் அதற்கு உங்களுக்கு மனத்தைரியம் வேண்டும். ஏன் மனத்தைரியம் வேண்டும்? நீங்கள் உண்மையாக பாபாஜிக்கு விசுவாசமாக சத்குருவுக்கு விசுவாசமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினால்தான் அதில் வெற்றி உண்டு என்பதும் உங்களுக்கு தெரிந்த விஷயம் ஒன்றே. நீங்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழாமல் அப்படியான சரணாகதியை நீங்கள் கூடுதலாக எதிர்பார்த்தால் அது கிடைக்காது என்பதும் உங்களுக்கு தெரிந்த விடயம் ஒன்றே. ஆகவே உங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும், எங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்படி நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டு வரும்போதுதான் அதில் இருக்கும் இன்பத்தை மணிவாசகர் சிவனிடமிருந்து எப்படி பெறுகின்றாரோ பெற்றாரோ அதை மாதிரி நாங்களும் அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாவது கிட்ட போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே மணிவாசகரின் நிலையை பார்த்தீர்கள் என்றால், தன்னை நாய் என்கின்றார், நாயில் கடையோன் என்கின்றார், தனக்கு ஒன்றும் தெரியாது, தன்னை பற்றிக்கொள், தன்னுடைய கையை விட்டுவிடாது என்று சிவனை கேட்கின்றார். நீ கையை பற்றி கொண்டாலும் என்னுடைய மனம் ஓடித்தான் தெரியும், நான் எப்படியோ இந்த உலகியலில் தேவையில்லாவற்றிற்கு என்னுடைய மனம் நாடும், அது உனக்கும் தெரிந்தது எனக்கும் தெரிந்தது சிவனே. அப்படி இருந்தாலும் எனக்கு அதை பற்றிய அதிலிருந்து தப்பும் வழி எனக்கு தெரியாதபடியால் என்னை நீதான் கூட்டிட்டு போக வேண்டும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் நிச்சயமாக பிழைவிடுவேன், நீ என்னை சரியான வழியில் கொண்டு சென்றாலும் நான் பிழைவிடுவேன், பிழைவிட்டாலும் என்னை தள்ளிவிடாது, என்னை பற்றி கொண்டு போய்விடு என்று கதறி கதறி அழுது அழுது அந்த திருவாசகம் என்ற தேனை இந்த கருத்துக்களை முன்வைத்து எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கின்றார் அந்த மகான். ஆகவே அவர் அந்த நிலையில் அந்த விடயத்தை எல்லோருடம் சிவனிடம் கேட்டு அவர் பெற்றார். சிவனும் அவரை குழந்தை போல் தாங்கினார். அந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மணிவாசகரின் வெற்றிக்கு அவர் சிவன் மீது வைத்த சரணாகதி தான் மிகவும் முக்கியமானது. அது மாத்திரமல்ல, அந்த சரணாகதியால் அவர் இருந்த ஞான நிலையில், அவர் சென்று கொண்டிருந்த ஞான நிலையில் அவருக்கு பணிவும் பக்குவமும் இருந்தது. நான் எனது என்ற அகங்காரம் மமகாரத்தை அவர் தூக்கி எறிந்தார். அது அவருக்கு பொருட்டாகவே தெரியவில்லை. ஆகவேதான் அவர் சிவனை பற்றினார். ஆனால் சிவன் எல்லா சீவன்களையும் பற்றுகின்றது என்ப கருத்தையும் வலியுறுத்தி மக்களுக்கு தந்துவிட்டு சென்றார். ஆகவே நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் பாபாஜியும் அதே கருத்தை தான் தந்திருக்கின்றார். அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி என்று அதை நாங்கள் வாசித்து விட்டு கேட்டுவிட்டு எங்களுடைய வாழ்க்கை காலத்தை ஓட்டிக்கொண்டு போகாமல் அது சிறிய சிறிய விஷயங்களை எடுத்து நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அது தனிய கிரியா யோகா சாதன பயிற்சி அல்ல, எங்களுடைய வாழ்க்கை பயிற்சியும். ஆகவே இந்த மணிவாசகரே அந்த நிலையில் இருந்து தன்னை கீழே கொண்டு போய் இறைவனிடம் அழுது அழுது அந்த திருவாசகத்தை பாடினார். அது முழு விஷயங்களையும் எங்களுக்கு தந்தார். ஆகவே அவர் நிலைக்கு நாங்கள் எங்கே இருக்கின்றோம் கிட்டவும் இல்லை. இருப்பினும் அவருடைய வாக்குகளை நாங்கள் பின்பற்றி, அவருடைய சொல்களை பின்பற்றி, அவரே இவ்வளவு தூரம் இறங்கி இருக்கின்றார் என்றால் நாங்கள் ஏன் இறங்க முடியாது என்ற தைரியத்தில் நாங்கள் இதற்குள் குதிக்க வேண்டும். அந்த தைரியம் வராமல் இருப்பதற்கு காரணம் எங்களுக்கிலேயே எங்களுக்கு நம்பிக்கையின்மை. நாங்கள் அந்த நிலைக்கு போனால்தான் வரலாம் என்றால் எங்களுடைய சொத்தை யார் பார்ப்பது, எங்களுடைய குடும்பத்தை யார் பார்ப்பது, எங்களுடைய சக நண்பர்களுடன் சேர்ந்து வாழும் வாழ்க்கை களியாட்டங்களை யார் செய்வது? ஆகவே மணிவாசகர் அப்படி ஒன்றையும் செய்யவில்லை. ஆதலால் தான் அவருக்கு அப்படி ஒரு தைரியம் இருந்தது. எங்களுக்கு அந்த தைரியம் வராது பாபாஜியே என்று பாபாஜியிடம் கேட்க தவறுகின்றோம். ஆனால் மணிவாசகர் சிவனிடம் கேட்டதற்கும் நாங்கள் பாபாஜியிடம் கேட்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. மணிவாசகர் சிவனிடம் கேட்கும் போது, முழு முதல் கடவுளாகிய சிவனிடம் கேட்கும் போது ஒழுக்க முறை 100% தேவை, அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அதுதான் சிவன். ஆனால் எங்களுக்கு பாபாஜி எங்களுக்கும் சிவனுக்கும் இடையில் ஒரு கருவியாக ஏஜென்டாக இருக்கின்றார். அப்படி இருக்கும்போது நாங்கள் முழுமையாக மணிவாசகரின் நிலையில் இல்லாவிட்டால் கூட பாபாஜி எங்களுக்கு அதற்காக ஒரு உத்வேகமும் தந்திருக்கின்றார். நீங்கள் இந்த கிரியா யோகத்தை குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே செய்யலாம், உலகியலில் இருந்து கொண்டே செய்யலாம். உலகியலிலையும் இருந்து கொன்று குடும்பத்திலும் இருந்து கொன்று சாதனையை செய்து மேலே வாருங்கள் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். அது நடக்கக்கூடிய விடயம், அதற்காகத்தான் இந்த கிரியா யோகம் என்று அப்படி தந்துவிட்டு போகும் போது பாபாஜி எங்களுக்கு ஏன் மனதில் பயம் வருகின்றது? நாங்கள் சுத்தமாக உண்மையாக இல்லாதவர்களாக இருந்தால் கூட எங்களுடைய பயணத்தை பாபாஜி தந்த விதிவிலக்குகள் மூலமாக பயம் இல்லாமல் அவரிடம் நாங்கள் மன்றாடி அவரிடம் எங்களை கீழே வைத்து முடிந்தளவு முழுமையாக வைக்காவிட்டாலும் அவரையே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்துமாறு நாங்கள் பணிக்க வேண்டும். சிறிது சிறிதாக நான் எனது என்றதை அவரிடம் கொடுத்து விட வேண்டும். அவர் என்ன தருகின்றாரோ அதை வேண்ட வேண்டும், அதில் வாழ வேண்டும், அதில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷமும் அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு சிறிது சிறிதாக கிடைத்து அது பூரணமாகும் போது உங்களுக்கு இந்த உலகமும் பாபாஜியும் சிவனும் எல்லாம் நன்றாக புரிந்துவிடும். ஆகவே அந்த முயற்சியில் நீங்கள் மணிவாசகர் போல் இருக்காவிட்டாலும் சாதகர்களே, உங்களுடைய சாதனையை சிறிது சிறிதாக செய்து அந்த முயற்சியில் இறங்குங்கள். உங்களை பாபாஜியிடம் கொடுங்கள். சிறிது சிறிதாக அவர் ஏற்க மறுத்தாலும் உங்களை பற்றி உள்ளதையே அவரிடம் சொல்லுங்கள். உலகத்திடம் சொன்னால் உங்களுடைய மரியாதைக்கு என்ன செய்வது, உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம் உங்களை உலகியலில் ஆட்டினாலும் உங்களுக்கும் பாபாஜிக்கும் இடையில் நடக்கும் கருத்து நிலைப்பாடுகள் வேறு ஒருவருக்கும் தெரிய வராது. அழுங்கள், அவரை உங்களை தூக்கிக் கொண்டு போகும்படி கேளுங்கள். இதற்கு உதாரணமாக பார்த்தால் ஒரு தாயையும் சேயையும் பாருங்கள். தாயையும் குழந்தையையும், அந்த குழந்தை தாயுடன் இருக்கும் போதுதான் தனக்கு பாதுகாப்பு என்று எப்பவும் தாயிடம் ஓடி வரும் சிறு வயது. அதற்குரிய காரணம் என்ன? அது பக்கத்தில் இருக்கும் தகப்பனிடம் ஓடலாம், சகோதரத்திடம் ஓடலாம், மற்ற குடும்பத்தார்களிடம் ஓடலாம். ஏன் அது தாயை நோக்கித்தான் வருகின்றது? ஏனென்றால் தாய் சே என்ற உறவு, தொப்புள் கொடி உறவு, அதற்கு எல்லாரையும் விட தாயில்தான் கூடிய அட்டாச்மெண்ட் என்று சொல்லுவோம், தாயில்தான் கூடிய நம்பிக்கை இருக்கின்றது. எவர் தன்னுடைய தன்னை வாழ்க்கையில் விட்டுவிட்டு சென்றாலும் தாய் விடமாட்டாள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அந்த குழந்தைக்கு. அதே போல்தான் நாங்கள் பாபாஜியின் குழந்தைகள். பாபாஜி எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், அந்த நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். அந்த நம்பிக்கை தான் முதல் படி. இவர் விட்டு விடுவாரோ, விட்டால் நான் தாழ்ந்து அமிழ்ந்து இறந்து விடுவேனோ, அல்லது என்னுடைய சொத்தை இழந்து விடுவேனோ, அல்லது என்னுடைய குடும்பத்தை இழந்து விடுவேனோ என்று யோசித்தால் அந்த நிலைப்பாடு சரியாக வராது. ஆகவே இந்த உலகத்தில் எங்களுக்கென்று சொல்லி ஒன்றும் இல்லை என்பதுதான் முக்கியம். எல்லாம் இறைவனால் தனு கரணா புவனா போவமாக சைவ சித்தாந்தத்தில் சொன்னபடி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த உடலும் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் யாருக்கு சொந்தம்? அது அந்த தாட்சா இறைவனுக்கே சொந்தம். அதை நாங்கள் மறந்துவிட்டோம். எங்களுடைய காணி, எங்களுடைய வீடு, எங்களுடைய பணம், எங்களுடைய கார், எங்களுடைய படிப்பு, எங்களுடைய சொந்தம், எங்களுடைய பந்தம் என்று வாழ்கின்றோம். அது பிழை அல்ல. இருப்பினும் இவற்றை எல்லாம் தாண்டி இந்த எங்களுடையது, எனது, நான் எல்லாம் எங்கிருந்து வந்ததென்று ஒரு சிறிய நேரம் யோசித்து பார்த்தால் இவையெல்லாம் எங்களுடையது அல்ல என்று அந்த சிறு விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடிக்கடி, அவ்வளவுதான். அதுக்காக உங்களுக்கு இருந்தவற்றை எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து விட்டு நீங்க சன்னியாசம் போகும்படி நான் சொல்லவில்லை, அந்த கருத்தும் அல்ல. பாபாஜியும் அதை வலியுறுத்தவில்லை. ஆனால் அந்த காலத்தில் பல மகான்கள் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு உதறிவிட்டு சென்றார்கள். அது மாதிரி இந்த உலகியலில், இந்த கலியுகத்தில் மக்கள் இருக்க தேவையில்லை. இருப்பினும் தேவையில்லாதவற்றை சேகரித்து, தேவையில்லாதவற்றை சேகரித்து மற்றவர்களுக்கு கொடுப்பதோ அல்லது அதை எங்களுக்கு பாவிப்பதோ குடும்பத்திற்குள் அவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு எங்களுக்கு தேவையானதை மாத்திரம், எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் வைத்துக் கொண்டு, அது மாத்திரம் கிடைத்தாலே இந்த வாழ்க்கையை நாங்கள் ஓட்டிக்கொண்டு எங்களுடைய ஆன்மீக பாதையிலும் எங்களுடைய உலகியல் வாழ்க்கையிலும் நாங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் பாபாஜி வலியுறுத்துகின்றார். ஆகவே இந்த மணிவாசகரின் முறைப்படி இன்னொரு அடியாரும் அந்த நிலைப்பாட்டிற்குள் சிறிய காலத்திற்கு முதல் இந்த உலகத்திற்கு வந்து போனார். அவர் வேறு யாரும் அல்ல, எல்லோருக்கும் தெரிந்த வடலூர் வள்ளலார். வள்ளலாரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அவர் தன்னை அப்படியே ஒளிமயமாக்கியவர். வடலூர் அவருடைய ஆசிரமத்தில் கோவிலில் அவர் 1823 ஆண்டளவில் இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் அவதரித்து இப்போது 200 வருடங்கள் ஆகப்போகின்றன. இன்னும் 1.5 வருடத்தில் அவர் மணிவாசகரின் பக்தர். இறைவனை மணிவாசகர் எப்படி பற்றிக் கொண்டாரோ அதே போல் வள்ளலாரும் மணிவாசகரின் திருப்பாதத்தை நோக்கி சென்றவர் என்று என்னுடைய சக சாதகர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவரை பற்றிய பல விடயங்கள் எனக்கு தெரியாது. இருப்பினும் நாங்கள் மணிவாசகரை பார்க்கும் போது நாங்கள் வள்ளலாரை நினைவு கூறாமல் இருக்க முடியாது. அப்படியான வள்ளலார் பல விடயங்களை மணிவாசகர் போல் முழுமையாக பல விடயங்களை இந்த உலகத்திற்கு சொல்லாவிட்டாலும் முடிந்தளவு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்ற சிறிய தகவலும் எனக்கு தெரியும். மணிவாசகர் எப்படி திருவாசகத்தை பாடினாரோ மக்களுக்கு கொடுத்தாரோ அதே போல் வள்ளலாரும் திருவருட்பா என்று சொல்லும் ஒரு நூலை மக்களுக்காக 100 பாடல்களோ ஏதோ கொடுத்ததாக எனக்கு தகவல் தெரியும். அதை பற்றிய விடயங்கள் கூடுதலாக தெரியாது. இங்கு நான் அவரை கொண்டு வந்ததற்கு காரணம் அந்த மணிவாசகரின் கோட்பாட்டை பின்பற்றி அந்த முறையில் இறை ஞானத்தை அடைந்தவர் வள்ளலார். ஆகவே அவரையும் இன்று மணிவாசகருடன் சேர்ந்து நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சிறிய தகவலுடன் நான் அவரை இங்கு கொணர்ந்தேன். அவர் கூட மீண்டும் தான் இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய பணியாற்றுவேன் என்று சொல்லிவிட்டுத்தான் தன்னுடைய சாதகர்களுக்கு அறைக்குள் சென்று கதவை பூட்டி தன்னை ஒருவரும் வந்து தொந்தரவு செய்யக்கூடாது, தான் ஒளியுடல் ஆகிவிடுவேன் என்று சொல்லிவிட்டு போனார். சில நாட்களின் பின்னால் அவர் வராதபடியால் அவர்கள் அந்த ஊரில் இருக்கும் வடலூரில் இருக்கும் அரசு அதிபர்களுடன் சேர்ந்து கதவை திறந்து பார்ப்பதற்கு உத்தியோகபூர்வ விஷயங்களை செய்து கதவை திறந்து பார்த்தபோது அங்கு வள்ளலாரை காணவில்லை. அவர் கூறியது போலவே அவர் ஒளி உடம்பாகிவிட்டார். ஆகவே அவருடைய செய்தியில் ஒரே ஒரு செய்தி எங்களுக்கு உதவும். எங்களுக்கு பாபாஜியின் வழியே இருக்கின்றது. இருப்பினும் அவர் செய்தவற்றில் அவருடைய பக்தர்கள் சொல்லுவார்கள் தங்களுக்கு பிடித்த விடயம் அவருடைய தியான முறை. தியான முறை என்றால் என்ன? ஒரு புதுவிதமான தியானத்தை அவர் செய்வார் என்று சொன்னார்கள். கேள்வி ஞானம்தான் இருக்கின்றது, அனுபவப்படவில்லை. இருப்பினும் கண்ணாடிக்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து தியானம் செய்வார் என்று சொல்வார்கள். அதில் ஏதோ ஒரு சூட்சுமன் நிச்சயமாக இருக்கின்றது. அதை அறியவில்லை இன்னும். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அப்படியாக ஒரு கண்ணாடி முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து விட்டு தியானம் செய்து பாருங்கள், என்ன உங்களுக்கு வருகின்றது என்று பார்ப்போம். அந்த செய்தியையும் வடலூர் வள்ளலாரின் பெருமைக்காக சொல்லி இந்த மணிவாசகர் உடைய செய்தியை மீண்டும் தொடர்கின்றேன். மணிவாசகர் அழுது 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 இந்த திருவாசகத்தை தரும்போது அவர் பற்றிய விடயம் என்னவென்றால் ஐந்தெழுத்து மந்திரமான நம சிவாய சிவாய நம. அந்த ஐந்தெழுத்தில் தான் இந்த உலகமே இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதை சைவ சித்தாந்தமும் திட்டவட்டமாக சொல்கின்றது, திருவாசகமும் சொல்லுகின்றது. அதற்கு மேலாக எங்களுடைய கிரியா யோகமும் ஐந்து சொற்களான மந்திரங்கள் பாபாஜியின் மந்திரமான ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் என்ற மந்திரத்துடன் இசைந்து போகின்றது. ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தால் எல்லாம் ஐந்தெழுத்து மந்திரங்கள். முக்கியமான உலக இயக்கங்களே ஐந்தெழுத்து. அதை விட அண்டத்திலிருந்து பிண்டத்துக்கு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய உடலில் இருக்கும் முக்கியமான விடயங்களே ஐந்து. ஞானேந்திரியங்கள் ஐந்து, கண்மேந்திரியங்கள் ஐந்து, பஞ்சபூதங்கள் ஐந்து. ஆகவே இயற்கையின் சேர்க்கையும் அண்டத்தின் சேர்க்கையும் ஐந்தாகவே அமைந்திருக்கின்றது. ஐந்து சொல் மந்திரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் ஆகிய உங்களுடைய ஐந்து பொறிகள் உடலில் இருக்கின்றது. கண், காது, மூக்கு, உடல், நாக்கு. அதேபோல் கண்மேந்திரியங்கள் ஐந்து இருக்கின்றது. இந்த ஐந்து ஞானேந்திரியங்களின் செயல்பாடுகளை குறிப்பதற்கு பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல். பஞ்சபூதங்களாலே இந்த உடம்பு ஆகியிருக்கின்றது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது எல்லா இயக்கமுமே ஐந்தென்றே அமைந்திருக்கின்றது. இந்த ஐந்தையும் இயக்குவது நம சிவாய, சிவாய நம. இந்த என்னுடைய இன்றைய நற்சிந்தனையை அனுப்பும் போது எல்லோருக்கும் எனக்கு பாபாஜியின் அருளினால் கிடைத்த ஒரு இரு சகோதரர்கள் என்றே சொல்லுவேன். சைவ சித்தாந்த பேராசிரியர்கள், அவர்களின் உதவியுடன் கிரியா சாதகர்களுக்கு பல விடயங்களை கொணர்வதற்கு எனக்கு அறிய எனக்கு பல தகவல்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து பல தகவல்களை எடுக்கின்றேன், அதை உங்களுக்கு கொணர்கின்றேன். இதில் முக்கியமானது என்னென்றால், இன்று நான் உங்களுக்கு அவர்கள் அனுப்பிய சந்திப்போமா என்று சில விடயங்களை நீங்கள் இப்போது 2 மாதமாக பார்த்து வருகின்றீர்கள். அது முழுக்க முழுக்க அவர்களால் அவர்களுடைய சாதகர்களுக்கு கொடுக்கப்படும் விடயம். நானும் அரியேனும் அதில் ஒருவனாக அவர்கள் எடுத்து அதை எனக்கு தருவதால் அதை நான் உங்களுக்கு அதை தந்து கொண்டிருக்கின்றேன். மக்களுக்கு செல்ல வேண்டிய விடயம் என்ற முறையில் அதில் இன்று நமசிவாய என்ற மந்திரத்தை தான் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். சிவாய நம என்ற மந்திரத்தை தான் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். ஆனால் அந்த எழுத்துக்குரிய பொருட்களை, அந்த எழுத்துக்குரிய விடயத்தை அவர்கள் இன்றைய நான் உங்களுக்கு அனுப்பிய பகுதியில் போட்டிருக்கின்றார்கள். நமசிவாய என்று சொல்லுகின்றோம், சிவாய நம என்று சொல்லுகின்றோம். அது சீனா என்று சொல்லப்படும் சீனா என்ற சொல்லு சிவத்தை குறிப்பதாகவும், வாவண்ணா என்ற சொல்லு அருளை குறிப்பதாகவும், அருள் என்றால் அன்பும் அடங்கும். யானா என்ற சொல்லு உயிரை குறிப்பதாகவும், நானா என்ற சொல்லு உலகத்தை குறிப்பதாகவும், மானா என்று சொல்லும் சொல்லு மலத்தை குறிப்பதாகவும் சிவாய நம என்ற சொல்லை எழுதி அதற்குரிய விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஏன் எங்களுக்கு இந்த 2 அஞ்செழுத்தை கொண்ட பஞ்சாட்சர மந்திரம் சிவனுக்கு உண்டென்றால், அது காரணம் தெரியாதவர்களுக்காக மீண்டும் ஒரு முறை, நமசிவாய என்பதுதான் உலக மக்கள் எல்லோரும் சொல்லி தங்களுடைய சக்தியை பெறக்கூடிய அளவுக்கு எல்லாராலும் உபயோகப்படுத்தக்கூடிய சிவ மந்திரம் நமசிவாய. சிவாய நம என்பதும் அதே கருத்துத்தான். பார்த்தீர்கள் என்றால் நமசிவாயாவில் இருக்கும் எல்லா எழுத்துக்களுமே சிவாய நமவில் இருக்கின்றது. சிவாய நம என்றால் என்ன வித்தியாசம் என்றால், யோகத்திற்குள் வந்தவர்கள் அல்லது ஞான நிலையை நோக்கி போய்கொண்டிருப்பவர்கள், உலகியலில் இருந்து ஆன்மீகத்தை நோக்கி போய்கொண்டிருப்பவர்கள் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லுவது உகந்ததென்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் உலகியலில் மாத்திரம் இருப்பவர்களுக்குத்தான் நமசிவாய. இவர்கள் இந்த கருத்தை அனுப்பியவுடன் நான் இன்னொரு அற்புதமான ஒரு யோசனையின் மூலம் அது எனக்கு கிடைத்தது. அந்த கருத்தை நான் ஒரு பேப்பரில் எழுதினேன். சிவாய நம அவர்கள் கொடுத்த கருத்து அந்த எழுத்துகளுக்கு, அதே போல் அதற்கு பக்கத்தில் நமசிவாய என்று எழுதி போட்டு அந்த சொன்ன கருத்துக்களை அதில் பதித்தேன். ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நமசிவாய என்ற மந்திர பஞ்சாட்சர மந்திரத்தில் முதலாவது எழுத்தான நானா உலகத்தில் துவங்குகின்றது. எவ்வளவு அற்புதம். அந்த நமசிவாய உலகத்தில் இருப்பவர்கள் சொல்ல சொல்லி நன்னிலையை அடையக்கூடிய மந்திரம் என்று சிவனால் கொடுக்கப்பட்ட மந்திரம். அது உலகத்தில் இருந்தே தொடக்கி இருக்கின்றார். சிவாய நம என்ற மந்திரத்தை சிவத்தில் இருந்து தொடங்குகின்றோம். ஆதலால் தான் என்னவோ தெரியாது, சிவாய நம என்ற மந்திரம் ஆன்மீகத்தில் சென்று கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் உகந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும் என்ற அரிய தகவல் அரிய எனக்கு இன்று கிடைத்தது. அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். ஆகவே பல பல விடயங்கள் பாபாஜியால் இந்த சத்சங்கத்திற்கு தரப்படுகின்றது. அது சாதகர்கள் மூலம் கேள்வியாகவும், சக சாதகர்கள் மூலம் என் மூலமாகவும் பதிலாகவும் எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவி செய்கின்றது என்பதில் ஒருவித ஐயமும் இல்லை. ஆகவே எங்களுடைய கிரியா, பாபாஜியின் கிரியா யோக சாதனையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இப்படியான அறிவுகளை எடுப்போம், அதை எங்களுடைய சாதனைக்கு பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
இப்போது எங்களுடைய கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதில் முதலாவதாக கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். இன்றைய சத்சங்கத்தின் ஒரு சிறிய கருத்தை அவரிடம் கேட்டு அதன் பின் கேள்விகளுக்கு செல்வோம். கார்த்திகேயன் ஐயா.
அந்த கருத்தை வச்சு பாபாஜி கிட்ட எப்படி நம்ம அன்போட நடந்துக்கணும் என்ற ஒரு ஊமானமும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மகான்களுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடு இல்லை என்ற ஒரு கருத்தை நான் கேட்டு காலால கேட்டிருக்கேன். அத வந்து இன்னைக்கு பாபாஜி உங்க மூலமா அதை வந்து தெரிவிச்சிட்டார். ஏன் கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஆன்மீக விஷயங்கள் இருந்தாலும் மகான்மார்கள் எப்படியாவது கரை சேர்க்கணும் அவங்கள என்றதுதான் நோக்கம். பாபாஜியுடைய நோக்கமும் அதுதான். அந்த பேலன் கிடையாது. அப்ப நம்ம பாபாஜி என்ற ஒரு விருதை பிடிச்சிருக்கோம். அப்ப மாணிக்க வாசகரும் அதுக்குள்ள வந்து நமக்கு உதவி செய்யறாள் போது ரொம்ப விஷப்பா இருக்கு. அதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய கருணை. தாய் உள்ளம் சொல்லுவாங்க, பெரிய கருணை. அந்த கருணைக்கு எல்லையே கிடையாது. அது மாணிக்க வாசகருடைய கருணைக்கு இல்லையே கிடையாது. அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு அன்பு இறைவன்கிட்ட வந்து அவ்வளவு அடக்கமாகவும் ஒடுக்கமாகவும் அழுது அவர்கிட்ட ரொம்ப விஷயங்களை வந்து இறைவனுக்கு அவருக்கு தொடர்பு படுத்தி இருந்த விஷயம் வந்து மாணிக்க வாசகர்கிட்ட நிறைய நம்ம கேட்டிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நீங்க அந்த கொடுத்த ஒரு விஷயம் வந்து அது பாபாஜிக்கு தான் நன்றி சொல்லணும். மனிதருக்கு நன்றி சொல்றதுக்கு அதுக்கு முடியாது. அது எல்லை இல்லாத ஒரு பொருளை ஒரு எல்லை கடந்து ஒரு செய்த ஒரு விஷயம் அது. அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதே மாதிரி நம்மளும் யோகத்துல அதை ஃபாலோ பண்ணணும். நமக்கு பாபாஜின்னு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, அதனுடைய பயிற்சி கிடைச்சிருக்கு. அந்த பயிற்சி மூலமா நம்ம செஞ்சு அவரை நம்ம அடையறதுக்கு வேண்டிய முயற்சிகளை இப்படிலாம் ஒரு மகான்மார்கள் சொல்லியிருக்காங்க. அதுல நம்ம வந்து பெரிய அளவுல எல்லாத்தினாலும் சிறிய அளவுலயாவது முயற்சி பண்ணா அது பெரிய அளவு பலன் கொடுக்கும். அதுக்கு ஒரு காரணம் வந்து நான் நீங்க சொன்னதுலயே எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. மாணிக்க வாசகர் சிவபெருமான பிடிச்சாரு, அது பெரிய பரம்பொருள். அது மட்டும் ரொம்ப கண்டிஷனா இருந்தாலும் நமக்கு பாபாஜி இடையில இருக்காரு. நம்ம தப்பே செஞ்சாலும், தெரியாம செஞ்சாலும், தவறாவே செஞ்சாலும் அதை திருத்தி வழிபட்டு கூட்டு போறதுக்கு இடையில பாபாஜி இருக்காரு. இது ஒரு பெரிய பிளஸிங். நீங்க சிவத்துண்டு சிவ பூஜை எதுவுமே வந்து ரொம்ப நெறியா இருக்கும். பாபாஜி சேவை அப்படி கிடையாது. நீங்க எப்படி செஞ்சாலும் அவர் உங்களை ஒழுங்குபடுத்தும், அதுக்காக எப்படி வேணாலும் செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தப்பாவே செஞ்சிட்டாலும் அதுக்கு நேரம் கொஞ்சம் கம்மியாயிட்டாலும் அதை சரிப்படுத்தி கொண்டு வர்றதுதான் குருநாதருடைய வேலை. அந்த வகையில நமக்கு பாபாஜி வந்து ஒரு வழிகாட்டியா இருந்து வழி நடத்திட்டு இருக்காரு எல்லாரையும். அத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்றோம். அதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்னு சொன்னீங்க, சைவ சித்தாந்தத்திலிருந்து ரெண்டு நண்பர்கள் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் நிறைய எனக்கு கொடுக்கறாங்கன்னு, அதுவும் பாபாஜியுடைய பெரிய கருணை தான். நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் பாபாஜி குழந்தையா பாக்குறேன். ஏன்னா பாபாஜி 2000 வருஷமா 1800 வருஷம் கணக்கு எடுத்து சொல்றாங்க, 1900 ஆண்டு 1850 ஆண்டு சொல்றாங்க. அந்த வகையில பாக்கக்குள்ள நாம எல்லாம் 6 மாச குழந்தையோ இல்ல 3 மாச குழந்தையோ இல்ல 1 மாச குழந்தையான்றது கூட நம்மளால கணக்கிட முடியாது அவரு இருக்கிற காலத்துல. அப்படி ஒரு பாபாஜியா கிடைச்ச ஒரு 2 குழந்தை தான் போயிருக்கு அவங்க. அந்த விஷயங்களை நீங்க கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள பாபாஜியா அந்த கருணையின் அடிப்படையில செய்யறதா நான் அதை உணர்றேன். அந்த அந்த கருணையை நம்ம பயன்படுத்தி எல்லாருக்கிட்டையும் அவங்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்களை வாங்கி அந்த சைவ சித்தாந்த விஷயத்த இந்த கிரியா யோகத்துக்கு நீங்க இன்னும் எங்களுக்கு கொடுக்கணும் என்றதுதான் என்னுடைய ஒரு பெரிய பாபாஜியுடைய பிரார்த்தனையா இன்னைக்கு நான் வைப்பேன். ஏன்னா அது அவ்வளவு பெரிய கருத்து கிரியா யோகத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் தொடர்பு இருக்குன்றது இது ஒரு முக்கியமானவங்க தான் அறிவாங்க. ஏன்னா நான் யோகியாருடைய சொற்களையும் கிரியா யோகத்தையும் பார்க்கக்குள்ள அவ்வளவு பெரிய விஷயத்த வந்து யோகியார் நமக்கு ரொம்ப எளிமையா குடுத்துட்டு போனதுனால அதனுடைய அருமை தெரியாத இருக்கிறோம். 2 வருஷம் பாடம் கற்று அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ஒரு 2 நாள்லயும் 1 நாள்லயும் அதை நமக்கு சுருக்கி கொடுத்துருக்காங்க. காலத்தை நோக்கி நம்மளுடைய காலங்களும் நம்மளுடைய எண்ணங்களும் ஓட்டங்களும் அப்படி இருக்கிறதுனால மகான்மார்கள் இப்படி எல்லாம் வந்து நமக்கு இறக்கி கொடுத்துருக்காங்க. அதை சரியான முறையில பயன்படுத்திக்கணும். அந்த 2 வருஷம் கல்வியே 20 வருஷம்லயும் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களே அதை அறிய முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கக்குள்ள இப்படி ஒரு பயிற்சி மூலியமா நமக்கு கிடைச்ச பயிற்சிய அதை நல்ல முறையில செஞ்சு நம்மளும் மேன்மைக்கு கொண்டு போய் நம்மளை சார்ந்தவங்க வர்றவங்களையும் அவங்களையும் மேன்மை நிலைக்கு கொண்டு போய் பாபாஜியுடைய திருப்பாதத்துக்கு நம்ம போறதுக்கு அவர் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம போதான் ரெடியா இருக்கணும்ன்றத சொல்லி இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்.